ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சபைக்கு அழைத்து வந்த யாவருக்கும் நன்றி. லார்ட், தேங்க் யூ ஃபார் ஆல் தோஸ் யூ ஹவ் ப்ராட் டு சர்ச் டுடே. ஃபாதர் லார்ட், ஐ கவர் தம் அண்டர் யுவர் ப்ரெஷியஸ் பிளட். உங்களோடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளாகியவர்களை நான் மூடி மறைக்கிறேன். உங்களோடைய வார்த்தையை நின்று நான் பிரசங்கிக்க எனக்கு பலனை தாங்க சுவாமி. உங்களோடைய பரிசுத்த ஆவியானால் என்னை ஆட்கொள்ளட்டும். உங்களோடைய சித்தத்தை போல என்னை வழி நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். டுடே வி ஆர் கோயிங் டு டர்ன் அவர் பைபிள்ஸ். இன்றைக்கு வேத பகுதிகளை 1 Timothy 1:18-19 நம் வேதத்தை நாம் திருப்பப் போகிறோம். புக் ஆஃப் டிமத்தி, 1 Timothy 1:18-19. 1 Timothy 1:18-19. இந்த வசனங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பால் திமத்திக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் இருக்கிற சில வார்த்தைகள் தான் இந்த 2 வசனங்களும் உட்பட்டு வைத்திருக்கிற வசனங்கள். அதில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்குது, ஃபைட் அ குட் ஃபைட், ஹோல்ட் ஆன் டு ஃபேத் அண்ட் அ குட் கான்ஷியன்ஸ், விச் சம் ஹவ் ரிஜெக்டட் அண்ட் ஸோ ஹவ் சஃபர்ட் ஷிப்ரேக் வித் ரிகார்ட்ஸ் டு தேர் ஃபேத். இதில் என்ன சொல்லியிருக்குது என்றால், நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை மனசாட்சியையும் பற்றி கொண்டு அவர் என்ன சொல்றார், இந்த 2 காரியங்களும் சிலர் தவற விட்டிருக்கிறார்களாம். தவற விட்டதன் காரணமாக விசுவாசம் இல்லாதனால விசுவாசம் என்னும் கப்பல் சேதப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லுகிறது. The Bible says that because some people did not fight the good fight and some people did not hold to good faith and conscience, the Bible says they have suffered a shipwreck concerning their faith. இந்த வசனங்கள் நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு கப்பலுக்கு வருகிற ஆபத்தை குறித்து விசுவாசத்தை கம்பேர் பண்ணி சொல்லுகிற ஒரு வசனம். கப்பல் என்பது ஒரு இடத்திலிருந்து, ஒரு துறைமுகத்திலிருந்து இன்னொரு துறைமுகம் செல்லுகிறது தான் ஒரு கப்பல். அந்த கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஜேர்னி, அதோட டெஸ்டினேஷனுக்கு போய் அது சேர்ந்ததுன்னா அந்த கப்பலோட பயணம் சக்சஸ்ஃபுல் என்று சொல்வார்கள். ஆனால் நாம் அறிந்தபடியே இந்த உலகத்தில் பல கப்பல்கள் அந்த சென்று கொண்டிருக்கிற வேளையில், as these ships are going from one port to another, many a ships come to danger. And we see in ordinary life, when these ships come to danger, they are destroyed and they perish in the midst of the sea. அதை பால் எடுத்து அதை ஒரு காரியமாக வைத்து திமுத்தி இடத்தில் சில காரியங்களை பால் சொல்லுகிறார். அவர் திமுத்திக்கு சொன்ன காரியம் மட்டுமல்ல, அந்த காரியங்களில் நமக்கு கர்த்தர் இன்றைக்கு என்ன பேச போகிறார் என்று நாம் இந்த வசனங்களை ஆராய்ந்து நாம் கவனிக்க போகிறோம். We are going to focus on these words and see what is in those words that Paul spoke to Timothy that is applicable for you and I today. அதுதான் இன்றைக்கு நாம் மிக விரைவாக பார்க்க போகிற செய்தி. இதில் நீங்கள் பார்த்தீர் என்றால், பால் இதில் சில காரியங்களை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு கப்பலுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, அந்த கப்பலை அவர் விசுவாசத்திற்கு ஒப்பிடுகிறார். The Bible says it is a shipwreck regarding the faith of someone. ஒரு ஷிப்ரேக் ஆனதன் காரணம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள், கப்பலில் கடலில் ஒரு கப்பல் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலுக்கு ஆபத்து, பல வகைகளில் அந்த கப்பலுக்கு ஆபத்து வரும். பெர்ஹாப்ஸ் அ ஸ்டார்ம், ஒரு புயலின் நிமித்தமாய் ஆபத்து வரும். இல்லை, அந்த கப்பலை ஓட்டுபவர் ஒழுங்காக அதை ஓட்டவில்லை என்றால் அதன் நிகத்தமாக அந்த கப்பலுக்கு ஆபத்து வரும். ஆனால் இந்த இடத்தில் பால் திமுத்தியை பார்த்து, இந்த விசுவாசம் என்னும் கப்பல் அழிந்து போவதற்கு 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். அந்த 3 காரியங்கள் என்ன காரியம் என்று நீங்கள் பார்த்தீர்கள், அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நீ போராடு, நீ விசுவாசத்தை பற்றிக்கொள், நீ நல்ல மனசாட்சியை பற்றிக்கொள் என்று திமுத்தியை பார்த்து பால் சொல்கிறார். பால் tells Timothy 3 things. He says, fight the good fight my son. Second, he says, hold on to faith. And third, he says, hold on to a good conscience. அவர் சொல்லுகிறார், இந்த 3 காரியங்கள் சிலர் தவறுவிட்டார்களாம். அந்த 3 காரியங்களை அவர்கள் தவறுவிட்டதன் நிமித்தமாக தான் அவர்கள் விசுவாசம் என்னும் கப்பலுக்கு சேதம் வந்தது என்று பால் சொல்லுகிறார். பால் இஸ் டெல்லிங் திமுத்தி தட் பிகாஸ் சம் பீப்புள் டிட் நாட் ஃபாலோ தோஸ் 3 திங்ஸ், விச் இஸ் ஃபைட் அ குட் ஃபைட், ஹோல்ட் ஆன் டு ஃபேத், hold a good conscience. Because people did not have this, therefore their faith was shipwrecked. என்று பால் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதே வசனத்தில், இதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், பால் இரண்டு மனிதர்களோட பெயரையும் சொல்லுவார்கள். அவர் சொல்லுவார், அந்த இரண்டு மனிதர் இருந்தார்களே, அவர்கள் வாழ்க்கையில் இது போன்ற விசுவாசம் என்னும் கப்பல் சேதப்பட்ட நிமித்தமாக அவர்கள் கீழே விழுந்தார்கள் என்று பால் திமுத்தியிடத்தில் சொல்கிறார். இப்பொழுது அந்த இரண்டு மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருந்தால், இஃப் சச் அ திங் ஹேப்பன் டு டூ மென் டியூரிங் த டைம் ஆஃப் பால், தென் வாட் இட் மீன்ஸ் ஃபார் யூ அண்ட் ஐ, உங்களுக்கும் எனக்கும் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும், நாம் சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையும் இப்படிப்பட்ட நம் விசுவாசத்தின் கப்பலுக்கு சேதம் வரக்கூடும் என்று ஒரு முதல் பொருளை நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இதில் நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு விசுவாசம் ஒரு ஷிப்ரேக் ஆகிவிட்டது என்றால் அதற்கான கான்சிக்வன்ஸ் என்ன? வாட் இஸ் தி கான்சிக்வன்ஸ் வென் ஃபேத் இஸ் டிஸ்ட்ராய்ட் லைக் எ ஷிப் இஸ் டிஸ்ட்ராய்ட் இன் தி ஸ்டார்ம்? அதை தான் இன்றைக்கு நாம் வேகமாக பார்த்து இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் செல்ல போகிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்மளுடைய பட்டணம் சவுத்தாம்ப்டன் பட்டணம் ஒரு விஷயத்திற்காக மிகவும் ஃபேமஸான ஒரு பட்டணம். நான் என்னுடைய நண்பர்களிடத்திலெல்லாம் பேசும்போது வேலையில் அவள் கேட்பார்கள், நீ எந்த பகுதியில், உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கிற என்று. அப்போ அவர் இடத்துல சொல்லுவேன், வி ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார் வேர் த டைட்டானிக் சேல்ட் ஃபார்ம். இந்த ஊரிலிருந்து தான் டைட்டானிக் என்று ஒரு மாபெரும் கப்பல் இந்த சவுத்தாம்ப்டன் போர்ட்டிலிருந்து தான் நியூயார்க்குக்கு அது கிளம்பி போனது. அந்த கப்பலை கட்டுபவர்கள் எல்லாம் சொல்வார்கள், கடவுளாலே நினைத்தாலும் இந்த கப்பலை வீழ்க முடியாது என்று சொல்லி கட்டின அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான கப்பல். அந்த கப்பலோட கதை நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த அட்லாண்டிக் ஓஷனை அதை கிராஸ் செய்து கொண்டிருந்த பொழுது, வென் த டைட்டானிக் வாஸ் கிராசிங் தி அட்லாண்டிக், தி இன்சிடென்ட் டெல்லஸ் தட் இட் ஸ்டக் அன் ஐஸ்பர்க், ஒரு பனித்தீவை அதை இடித்தது நிமித்தமாக அந்த கப்பல் கவிழ்ந்து போனது. அது போய் சேர வேண்டிய துறைமுகத்தை அந்த கப்பல் சேரவில்லை, நடுக்கடலிலே அந்த கப்பல் மூழ்கி போனது என்று. இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு கப்பல் மூழ்க வேண்டுமென்றால் அதுக்கு இரண்டு காரியங்கள் அந்த கப்பலுக்கு நடக்க வேண்டும். இந்த டைட்டானிக் கப்பல் எப்படி ஒரு ஐஸ்பர்க் மேலே மோதி அது மூழ்கி போனதோ, அப்படி சில கப்பல்கள் மூழ்கி போகும். அல்ல, சில கப்பல்கள் எப்படி மூழ்கி போகும் என்றால், காற்றால் அடிக்கப்பட்ட நிமித்தமாக பாறைகளின் மேல் அது மோதி, ஷார்ப்பான பாறைகளின் மேல் மோதி அந்த கப்பல் உடைக்கப்பட்டு சின்ன சின்ன பீஸாக உடைக்கப்பட்டு அந்த கப்பல் கவிழ்ந்து போய்கிவிடும். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒரு கப்பலுக்கு பல டேஞ்சர்ஸ் வரும். அந்த டேஞ்சர்ஸ் நீங்கள் பார்த்தீர்கள், நான் சொன்ன இரண்டு காரியத்தில் ஒரு காரியம், அந்த கப்பல் இருக்க வேண்டிய இடத்தில் அந்த கப்பல் இல்லை என்றால், அந்த கப்பல் எங்கே இருக்கக்கூடாதோ, கரைக்கு ஓரமாக பாறைகள் இருக்கிற இடத்தில் காற்றால் அடிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு வந்த பொழுது என்ன ஆகிவிடுகிறதா, அந்த கப்பல் பாறையின் மேல் இடித்து இடித்து அந்த கப்பல் உடைந்து பாறையில் இருக்கிற கற்கள் மேல் அது மோதி அந்த கப்பல் சேதமடைந்து விடுகிறதா. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், அப்படி போன்ற ஒரு ஷிப்ரெக், எப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு நெஜத்தின் கப்பல் அழிந்து போகுமோ, அந்த விஷயத்தை எடுத்து பால் சொல்கிறார், அப்படி அழிந்து போகிற விசுவாசம் சில மனிதர்களுக்கு நிகழும் என்று பால் சொல்கிறார். அதோட அர்த்தம் என்னவென்றால், உங்களுக்கும் எனக்கும் நன்றாய் தெரியும், நம் ஆண்டவருக்கு பிடித்தது விசுவாசம். வேதத்தில் எழுதியிருக்கு, விதவுட் ஃபேத் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். விசுவாசம் இல்லை என்றால் கர்த்தரை நாம் திருப்திப்படுத்தவே முடியாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான வசனத்தை நாம் எல்லாரும் அறிவோம். அதனால் அந்த விசுவாசத்தை சீர்குலைக்க நம்முடைய எதிராளி மிகவும் அவன் முயற்சி செய்வான், மிகவும் மிகவும் முயற்சி செய்வான். ஏனெனில் அவனுக்கு தெரியும், நம்மளுடைய விசுவாசம் கப்பலை போல சேதமடைந்து போய்விட்டது என்றால் நாம் கீழே விழுந்து விடுவோம் என்று நம்மளுடைய எதிராளிக்கு நல்ல அந்த காரியம் அவனுக்கு தெரியும். அதை தான் இந்த இடத்தில் பால் திமுத்தியை பார்த்து சொல்லுகிறார், நீ ஜாக்கிரதையாயிரு மகனே, உன்னுடைய விசுவாசம் என்னும் கப்பல் சேதமடைந்து போய்விடக்கூடாது. யுவர் ஷிப், யூ ஷுட் நாட் பி ஷிப்ரெக்ட், யுவர் ஃபேஸ் ஷுட் நாட் பி ஷிப்ரெக்ட். ஸோ தேர்ஃபோர் பி கேர்ஃபுல் ஓவர் த்ரீ திங்ஸ் என்று சொல்லி மூன்று காரியங்கள் பால் திமுத்தி இடத்துல சொல்கிறார். முதலில் அவர் சொல்கிறார், நல்ல போராட்டை நீ போராடு என்று சொல்லுகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், விசுவாசத்தை நீ பற்றிக்கொள். மூன்றாவது சொல்லுகிறார், நல்ல மனசாட்சியை நீர் பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். நாம் பலமுறை இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது இந்த நல்ல போராட்டத்தை போராடு என்ற சில சொற்களை நாம் அநேக முறை பார்த்து படித்திருக்கிறோம், பலர் சொல்வதை கேட்டிருக்கிறோம். When we look at this part of the Bible and you take this phrase which says fight the good fight, many a times we have encountered this phrase. But I have a question for you today. இன்றைக்கு உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி வைத்திருக்கிறேன். இந்த நல்ல போராட்டத்தை போராடு என்பது சொல்வதற்கு என்ன அர்த்தம்? நாம் இந்த வசனத்தை அநேக இடத்தில் நாம் பார்த்திருக்கிறோம், அநேக பிரசங்கங்களையும் இதை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வசனத்தோட விளக்கம் என்ன? வாட் இஸ் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் வேர்ஸ் வென் இட் சேஸ் ஃபைட் த குட் ஃபைட்? ஏனெனில் பால் சொல்கிறார், யூ மஸ்ட் ஃபைட் அ குட் ஃபைட். இட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் வில் காஸ் யுவர் ஃபேத் டு பி ஷிப்ரெக்ட். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு காரியம் என்றால் அந்த காரியத்திற்கு அர்த்தம் என்னவென்று நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் நோ வாட் தோஸ் வேர்ட்ஸ் மீன் வென் தி பைபிள் சேஸ் ஃபைட் அ குட் ஃபைட். ஸோ தேர்ஃபோர் மை க்வெஸ்டன் டு யூ இஸ் வாட் டஸ் திஸ் ஃபைட் அ குட் ஃபைட் மீன்? நீங்கள் இது என்ன என்று நீங்கள் நினைக்கிறீங்க என்று நாம் ஒரு நிமிடம் எடுத்து இதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஃபைட் அ குட் ஃபைட் என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாருன்னா ஒருவர் இரண்டு பேர் இதோட எனக்கு ஒரு ஆன்சரை கொடுங்களேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் டஸ் திஸ் ஃபைட் அ குட் ஃபைட் மீன்? நல்ல போராட்டத்தை போராடு என்பதற்கு அர்த்தம் என்ன? நாம் படித்திருக்கிறோம் தானே இந்த வசனத்தை. நீங்கள் உங்களுக்கு அறிந்ததை நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் என்னவென்று நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? வாட் டஸ் திஸ் மீன்? To live a Christian life to others. நல்ல போராட்டத்தை போராடு. நான் ஒரு நல்ல கிறிஸ்துவனாய் நான் வாழ வேண்டும் என்பது அர்த்தம். வேற யாருனா பதில் சொல்லுங்க பார்ப்போம். பலர் நம்மளை நம்மளுடைய ஃபேத்தை பற்றி கேட்கும் பொழுது அது சரியான பதிலை சொல்ல வேண்டும். வேற ஏதாச்சும் பதில் இருக்கிறதா? கர்த்தருடைய நாமம் வந்து பிரதிபலிக்கிற வகையில் நாம் அதுக்கு விடை கொடுக்கணும். பிறர் நம்மிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது வேற சொல்லுங்க, இதுக்கு அர்த்தம் என்ன? நல்ல போராட்டத்தை போராடு என்பதற்கு அர்த்தம் என்ன? நம்மளாம் கிறிஸ்துவர்கள் தானே, இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம் தானே. இதுல பால் சொல்றார், இந்த காரியம் நம் வாழ்க்கை இல்லை என்றால் விசுவாசம் எனும் கப்பல் சேதப்படுத்த போகும் என்று சொல்கிறார். பால் சேஸ் இஃப் யூ டூ நாட் ஃபைட் த குட் ஃபைட், one of the consequences of that is your faith will be shipwrecked. So it is very important that we understand. One more person give me an answer. Nammala Christa puligal thana solunga. Fulfill the purpose. So some we may say, எனக்காக கர்த்தர் இந்த திட்டம் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தின்படி நான் என் வாழ்க்கையை நான் ஓடுவேன், அந்த திட்டத்தின்படி நான் என் வாழ்க்கையை முடிப்பேன் என்று. இதற்கு இன்று நீங்கள் தந்த மூன்று ஆன்சர்களும் மூன்றிலுமே சில உண்மை உண்டு. ஆனால் இந்த வசனம் எதால் எழுதப்பட்டது என்று மிக வேகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேஸ் ஃபைட் அ குட் ஃபைட், நல்ல போராட்டத்தை போராடு என்பது அந்த காலத்தில் இரண்டாம் நூற்றாண்டு காலத்தில் ரோமர் ஆர்மிகளில் யூஸ் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஃப்ரேஸ். இந்த வார்த்தைகள் ரோமர் அந்த படைகள் மத்தியில் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவார்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. ஒரு படை கிளம்பி எதிரியை தாக்க போகும் பொழுது அந்த படைக்கான ஒரு வார்த்தையின் அர்த்தம் தான் இந்த வார்த்தைகளுடைய மீனிங். த ஃபைட் அ குட் ஃபைட் இஸ் சம்திங் விச் இஸ் அ ரோமன் மிலிட்ரி டேர்ம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரோமர் அரசாளுகிற இடங்களில் ஒரு வாலிபன் குறைவாக அட்லீஸ்ட் 20 வருடம் அவன் ஆர்மியில் சர்வ் செய்ய வேண்டுமாம். அந்த சேனையில் குறைவாக 20 வருடம் ஒரு வாலிபன் ஒரு சேனையில் சர்வ் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளை இருந்தது. அந்த கட்டளை எப்பொழுதுமே அந்த கட்டளை இட் இஸ் நாட் அ சம்திங் விச் வாஸ் இன்ஃபோர்ஸ் எவ்ரி சிங்கிள் டைம். பட் வென் டேஞ்சர்ஸ் கேம் டு த ரோமன் கிங்டம், அந்த ரோமர் அரசுக்கு ஆபத்து வரும் பொழுது அவர்கள் சண்டை போடுவதற்கு ஆள் இல்லை என்றால் அவர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தாரை அவர்கள் அழைப்பார்கள், எங்களோடு வந்து இந்த போரை நீங்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் போராடி நீங்கள் வெற்றி கொடை எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு லாயே இருந்ததான் ரோமன் ஆர்மியில். என்னவென்றால், 20 வருடமாவது நம்ம போய் அந்த ஆர்மியில் நம்ம சர்வ் செய்யணும் என்பதுதான். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அப்படிப்பட்டு ஒருவர் ரோமன் ஆர்மியால் அழைக்கப்பட்டிருந்தார் என்றால், ஏதோ ஒரு போர், ஒரு ஸ்பெசிஃபிக் போருக்கு நான் போனேன், அந்த போரை நான் வெற்றிகரமாக நான் ஃபைட் செய்தேன், நான் வீடு திரும்பினேன் என்று அதற்கு அர்த்தம் இல்லையாம். என்ன அர்த்தமாம், தி தியோலஜியன் சே இட் இஸ் எ கேம்பெயின். ஒரு சண்டை மட்டுமில்லை, இரண்டு சண்டை மட்டுமில்லை, கடைசி வரை அந்த ரோமன் அரசு வெற்றி பெறுவதற்காக எத்தனை போர்கள் அவர்கள் போராட வேண்டுமோ அத்தனை போராட்டங்களும் அந்த சேர்ந்த அந்த நபர் ரோமராமியோடு சேர்ந்து அந்த சண்டையை அவன் போட வேண்டுமாம். அதற்கு அர்த்தம்தான் நல்ல போராட்டத்தை போராடு என்பது மீனிங். இட் இஸ் தட் வாட் வென் யூ சே ஃபைட் அ குட் ஃபைட் மீன்ஸ். வென் யூ ஜாயின் த ரோமன் ஆர்மி அண்ட் வென் த ரோமன் ஆர்மி இஸ் இன் அ கேம்பெயின் ஃபைட்டிங் இட்ஸ் எனிமீஸ், யூ ஹாவ் டு சஸ்டெயின்லி ஃபைட் அலாங் வித் த ரோமன் ஆர்மி, பேட்டில் ஆஃப்டர் பேட்டில் ஆஃப்டர் பேட்டில் சக்சஸ்ஃபுல்லி. ஒரு நல்ல குடிமகனாய், ஒரு தேசப்பற்றுள்ளவனாய் ரோமர் ஆர்மியில் சேர்ந்து என் தேசத்திற்காக நான் போராடுவேன், எத்தனை போர் வந்தாலும் நான் நின்று அந்த போராட்டத்தை நான் போராடி என்னுடைய தேசத்திற்கு நான் வெற்றியை சம்பாதித்து வருவேன் என்பதற்கு தான் அர்த்தம் நல்ல போராட்டத்தை போராடு என்பது. So the first thing is, this term, fight a good fight, is a military term. It was a term used by the Roman army. அதை தான் பால் எடுத்து, அதை ஒரு எக்ஸாம்பிளை வைத்து திமுத்தி இடத்திலையும் டைட்டஸ் இடத்திலையும் வேதத்தில் பல இடத்துல நம்ம பார்ப்போம். பால் இரண்டு இளைஞர்களை பார்த்து சொல்வார், நீ நல்ல போராட்டத்தை போராடு, நல்ல போராட்டத்தை போராடு என்று. இந்த விஷயத்தை தியலாஜியன்ஸ்கள் சில மணி நேரங்களை செலவழித்து ஆராய்ந்து பார்த்தார்கள், இதற்கு அர்த்தம் என்னவாயிருக்கும் என்று. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு கடிதம் கிடைத்ததாம். அந்த கடிதம் ஒரு தகப்பன் தன் மகனுக்கு எழுதின ஒரு கடிதம். அந்த கடிதம் கிரீக்க மொழியில் எழுதின கடிதம். அந்த கடிதத்தில் இதே மூன்று வார்த்தைகள், கிரீக்கில் இரண்டு வார்த்தைகள் தான், இரண்டு வார்த்தைகள் அப்படியே அந்த கடிதத்தில் இருந்தது. அந்த கடிதத்தின் அர்த்தம் என்னவென்றால், ஒரு தகப்பன் தன் மகனுக்கு கடிதம் எழுதுகிறார், என் மகனே, நீ ரோமன் ஆர்மியில் சேர்ந்து சண்டை போட மாட்டாய் என்று நீ சொல்லுவது எனக்கு அவமானம் என்று அந்த தகப்பன் சொல்கிறார். இரண்டாவது அவன் சொல்கிறார், நீ ரோமன் ஆர்மியில் சேர்ந்து உன்னுடைய தேசத்திற்கு நீ போராமல் நீ போய் இருந்தாய் என்றால் என்னுடைய inheritance I will not give you anything. நான் வைத்திருக்க, நான் மரித்தது பிறகாக நான் சம்பாதித்து வைத்திருக்க பணம், நான் சம்பாதித்து வைத்திருக்க ஆசை எதுவும் உனக்கு கிடையாது என்று சொல்கிறார். மூன்றாவது சொல்கிறார், எப்படியாவது நீ போய் ரோமன் ஆர்மியில் சேர்ந்து நல்ல போராட்டத்தை போராடு, அப்பொழுது நீ திரும்பி வா, நான் உன்னை அரவணைத்து என் மகனே என்று எனக்கு வைத்திருக்கிற பொருள் எல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று ஒரு கடிதத்தை தியாலஜியன்ஸ் எடுத்து எக்ஸ்ப்ளோர் செய்து பார்த்திருக்கிறாராம். That is what Paul takes. Paul Apostler, அதை தான் எடுத்து அவர் கீழே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற திமுத்தி இடத்திலையும், அவர் கீழே வேலை செய்து கொண்ட டைட்டஸ் இடத்திலையும் பார்த்து சொல்கிறார், என் மகனே, நீ நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்கிறார். அதே போலதான் வேதத்தில் நீ பார்க்க முடியும். அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை போடாது, கடைசி நாள் வரும் பொழுது கர்த்தர் உனக்கு நீடித்த ஜீவனை தருவார் என்று. அந்த தகப்பன் தன் மகனுக்கு எழுதின கடிதத்தை போலவே, ரோமன் ஆர்மியோடு சேர்ந்து நீ நல்ல போராட்டத்தை நீ போராடு, நான் வைத்திருக்க பணம் சொத்தெல்லாம் நான் உனக்கு எழுதி வைப்பேன் என்று அந்த தந்தை சொன்னதை போலவே இங்கே பால் திமுத்தியும் டைட்டஸ் இடத்தையும் சொல்லுகிறார். ஹாலலூயா. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நம் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நீ போராட வேண்டும் என்று. ஒரு கிறிஸ்தவனுக்கு அநேக பேட்டில்கள் உண்டு. ஒரு கிறிஸ்துவன், அ கிறிஸ்டியன் ஹேஸ் டு என்கவுண்டர் மெனி அ பேட்டில்ஸ் இன் தேர் லைஃப். அ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் சேல் த்ரூ. நான் சபைக்கு வந்தேன், நான் சேர்மனை கேட்டேன், நான் வீட்டுக்கு போனேன், நான் கிறிஸ்டியன் என்று நான் உன் பேரை வைத்தார்கள் எனக்கு, அதனால நான் உன் கிறிஸ்டியன் என்று பலர் அதுதான் கிறிஸ்துவம் தனம் என்று அவர் நம்பிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பட் ஹியர் த பைபிள் இஸ் வெரி கிளியர், மிகவும் தெளிவாக வேதத்தில் இந்த இடத்தில் பால் தெளிவாக சொல்கிறார், நீ ஒரு கிறிஸ்துவன் ஆனால் நீ ஒரு நல்ல போராட்டத்தை நீ போராட வேண்டும் என்று. அதற்கு அர்த்தம் என்ன? What does this mean for you and I today? நாம் சிலர் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்து விட்டேன், எனக்கு ஒரு கிறிஸ்தவ பெயரை அவர்கள் வைத்து விட்டார்கள், நான் ஒரு சபையில் போய் நான் ஒரு மெம்பராக நான் இருக்கிறேன், அதனால் நான் ஒரு கிறிஸ்துவன், அதனால் நான் விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன், அதனால் கர்த்தர் எனக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை கொடுத்துவார் என்று பலர் நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்தில் பால் மிக தெளிவாக சொல்லுகிறார், உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு போராட்டம் உண்டா, அந்த போராட்டத்தை நாம் நல்ல போராட்டமாய் நாம் போராட வேண்டுமா? நம்ம சிலர் சொல்வோம், எனக்கும் சாத்தானுக்கும் நான் ஒரு டீல் போட்டு வச்சிருக்கிறேன் பாஸ்டர், அவன் என்னை தொடமாட்டான், அவனுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நான் அப்பப்போ அவனுக்கு கொடுத்துருவேன், எனக்கும் அவனுக்கு வந்து ஒரு டீலிங் மாதிரி நான் போட்டு வைத்திருக்கிறேன். யாருன்னா அது மாதிரி போட்டு வச்சிருக்கிறீங்களா? நாம பிரச்சனைக்கெல்லாம் நான் போறதில்லை, நான் என்னோட வேலையே, நான் என்னோட இது பிரச்சனைன்னு சொல்லி நான் இருக்கிறேன், எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் என்ன சம்மந்த டச் பண்ண மாட்டான், நான் அவனே டச் பண்ண மாட்டேன் என்று இது போன்று யாருனாவது அக்ரிமெண்ட் போட்டு வைத்திருக்கிறீர்களா? நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம சொல்லுவோம், எனக்கும் என்னுடைய மிஸ்ஸஸுக்கும், எனக்கும் என்னுடைய மனைவிக்கு, இல்லை எனக்கும் என்னோட கணவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட், இந்த காரியம்லாம் நான் செய்வேன், இந்த காரியம்லாம் நீ செய்வேன், நான் அந்த காரியம் செய்யும்போது நீ என்னன்னு கேட்கக்கூடாது, பட் நீ அந்த காரியம்லாம் செய்யும்போது நான் என்னன்னு கேட்க மாட்டேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வீட்டில் சமாதானத்திற்காக இது மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு அவங்க என்ன தவறு செய்தாலும் அது ஒரு கண்ணை திருப்பி விட்டு அதை பார்க்காமல் சில வீடுகளிலெல்லாம் நாம் பார்க்க முடியும். அப்படி தானே நம்ம வீடுகளிலும் அது மாதிரி பார்க்க முடியும் தானே இல்லையா? கட்டாயமாக இருக்கும், நீங்க யாரும் தலையாட்ட மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். அது போலதான் இந்த இடத்துல ஒரு வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை தந்தை இடத்துல ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்துச்சான். அந்த ஃபார்ம்ல நிறைய காலம் இருந்துதான் ஃபில் பண்ணுவதற்காக, ஆனால் ஒரே இடத்துல மட்டும் மதர் டங்னு எழுதியிருந்துச்சான். ஸோ மதர் டங்னா நான் என்ன எழுதணும்னு சொல்லி எனக்கு தெரியலன்ட்டு அந்த பிள்ளை அப்பாண்ட வந்து, அப்பா அப்பா டேடி டேடி இந்த ஃபார்மில் மதர் டங்குன்னு சொல்லி போட்டிருக்கேன், இதில் நான் என்ன எழுதியிருந்தேன்? அதுக்கு அவங்க அப்பா சொன்னாராம், நீளமாக இருக்கும், கூர்மையாக இருக்கும், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொயிட்டி சொயிட்டி பேசும்னு சொல்லி எழுதுன்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த ஃபார்மில் child brought a form to his father and said, there is a column which says mother tongue daddy, what should I fill in this? For that the father tells the son, mother tongue thana unga amma tongue thana adu neelama irukum koormaya irukum, it will be long, it will be sharp and it will wag very fast and solli eludin potirukum. அது போல நீங்க பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய வீடுகளிலுமே சில விஷயங்களை நாம் தொடமாட்டோம். இந்த விஷயத்தை தொட்டோம் என்றால் பிரச்சனை வரும், அதனால நான் தொடமாட்டேன், அதுக்கு வந்து சால்வ் எதுவுமே இருக்காது, பட் ஆனால் தொடாம நான் தூரம் போய்வேன். வாட் இஸ் த பாயிண்ட் ஐ எம் மேக்கிங் டு யூ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிறிஸ்டியன் லைஃப்? ஒரு கிறிஸ்துவனாக நீங்க இருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்க வேண்டும். எதை குறித்து போராட்டம் இருக்க வேண்டும்? நம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதே ஒரு போராட்டம். ஒவ்வொரு நாளும் நம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை வீழ்க, ஒவ்வொரு நாளும் நம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை திசை திருப்ப எத்தனையோ காரியங்கள் நம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். அதில் பல காரியங்கள் நம்மளுடைய எனிமி பிசாசான நம் வாழ்க்கையில் கொண்டு வருவான். அதை நல்லாம் நாம் மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை மேற்கொண்டு 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 என் நான் கர்த்தரின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் கைவிடுவதில்லை, நான் கர்த்தருக்கு நான் தீர்மானித்த காரியங்களை நான் விடுவதில்லை, ஐ எம் நாட் கோயிங் டு சேஞ்ச், ஐ எம் நாட் கோயிங் டு மேக் எனி காம்ப்ரமைஸ் என்று கண்டினியூஸாக கர்த்தரிடத்தில் நாம் சொல்லி சொல்லி நாம் கிறிஸ்துவனாய் வாழுவது தான் நல்ல போராட்டத்தை போராடி வாழுகிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது உண்மையாந்தால், ஸோ இஃப் தட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் டேர்ம் ஃபைட் த குட் ஃபைட், அ மிலிட்ரி டேர்ம் விச் மீன் யூ ஹாவ் டு ஃபைட் அ கேம்பெயின் வார் ஆஃப்டர் வார் ஆஃப்டர் வார் ஃபார் தி ரோமன் எம்பையர். If that is what that meant and Paul takes that, அதை பால் எடுத்து கிறிஸ்துவத்திற்கு அப்ளை பண்ணுகிறார் என்றால் நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம் போராட்டத்தை போராட வேண்டும் தான். அப்பொழுதுனால் ஒரு கேள்வி இருக்கிறது. That brings me to a question. In how many of your Christian lives today, there is a good fight that you are fighting? உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைகளில் எத்தனை பேர் வாழ்க்கையில் நல்ல போராட்டத்தை நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? சில சொல்ல, ஆமாம் பிரதர், என் கிறிஸ்துவ வாழ்க்கையே போராட்டம்தான், ஏன்னா அந்த பொம்பளை இப்படி பேசிட்டான், அந்த பிரதர் என்னை இப்படி சொல்லிட்டாரு, அவங்க இப்படிலாம் வச்சிருக்கிறாங்க, எனக்கு அந்த காரியமே இல்லை, அப்படின்றதெல்லாம் போராட்டம் இல்லைங்க, அதெல்லாம் வந்து இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டம்னு சொல்லி யாரும் வந்து என் முன்னாடி நின்றுடாடிங்க. உண்மையான போராட்டம் என்னவென்றால் கஷ்டங்களில் மத்தியிலும் வேதனைகளில் மத்தியிலும் நம் வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வருகிற பல காரியங்களின் மத்தியிலும் போராடி போராடி நம் விசுவாசத்தை இழந்து விடாமல், கர்த்தர் எனக்கு உண்டு, என் பட்சத்தில் என் கர்த்தர் நிற்பார், எனக்கு யார் என்ன சொன்னாலும் யார் என்ன எதை செய்தாலும் நான் மனம் தளர மாட்டேன், ஏனெனில் என் வாழ்க்கையை கர்த்தர் ஆளுகை செய்கிறார், என்னுடைய எதிர்காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் உங்களோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசத்தின் படியில் நீங்கள் போராடி வாழ்வது தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் then you run the risk of your faith the ship of your faith running over ground or having becoming shipwrecked. உங்களோடு விசுவாசம் என்னும் கப்பல் சேதப்படுத்துவதற்கு ஒரு காரியம் என்று நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ முதலில் அதை தான் பவுல் திமோத்தியை பார்த்து சொல்கிறார், என் மகனே நீ நல்ல போராட்டத்தை நீ போராடு என்று. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அடுத்த விஷயம் பவுல் சொல்கிறார், ஹோல்ட் ஆன் டு ஃபேத், நீ விசுவாசத்தை பற்றிக்கொள் என்று திமோத்தியை பார்த்து பவுல் சொல்கிறார். திஸ் இஸ் த செகண்ட் திங் தட் பவுல் டெல்ஸ் திமோத்தி இஃப் ஹிஸ் ஃபேத் ஷுட் நாட் பி ஷிப்ரெக்ட். இல்லை நீங்கள் பார்த்தீர்கள், விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளை போல இன்னொரு நாள் விசுவாசம் அதே போலவே இருக்காது. சில சமயம் நாம் ஜபிக்கிற ஜபமெல்லாம் பதில் ஆகும் பொழுதே நம் விசுவாசம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்த்தர் எனக்கு இது செய்தார், கர்த்தர் நான் ஜபித்த ஜபத்தை கேட்டார் என்று. சில நேரங்களில் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் ஒரு ட்ரைனஸ் இருக்கும். அந்த சமயம் பார்த்தோம் என்றால் கர்த்தர் இடத்திலிருந்து நம்ம மிகவும் தூரமாக இருக்கிறதை போல ஒரு ஃபீலிங், அப்பொழுது நம் விசுவாசம் அடிபடும். ஓ, நான் இப்படியெல்லாம் நினைச்சேனே, இப்படி ஆகவில்லையே, நான் இப்படியெல்லாம் எதிர்பார்த்தேனே, இது ஆகவில்லையே, இது உண்மையிலுமே எனக்கு கர்த்தர் செய்தாரா என்று நம்முடைய விசுவாசத்தை நாம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற நேரங்களும் உண்டு. இந்த உலகத்தில் கிறிஸ்துவர்கள் இந்த இரண்டாவது பங்கில் தான் பல கிறிஸ்துவர்கள் நிறைய சமயத்தில் விழுந்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறாரா, என் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறாரா என்று சில கேள்விகள் அநேக முறை நம்மளுடைய கேள்விகள் நம்மளை எழுப்பும். யாரோ ஒருவர் வந்திருக்கிறாங்க, யாருன்னா யாருன்னு பாருங்கள். இதில் விசுவாசம் என்ற ஃபேத் தட் ஹஸ் கான் ஆஃப் கோர்ஸ் ஆர் என்டர் டிசாஸ்டர். சில பேர் எப்படி இருக்குமா, நம்முடைய ஃபேத் என்று நம்ம பார்த்தோம் என்றால் அது எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நம் விசுவாசம் இருக்காதான். இன்றைக்கு சபையில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, என் விசுவாசம் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நான் என் விசுவாசத்தை நன்றாய் வைத்திருக்கிறேன் என்று எத்தனை பேரால் உங்களால் சொல்ல முடியும்? ஹவு மெனி ஆஃப் யூ இன் சர்ச் டுடே கேன் சே மை ஃபேத் இஸ் வேர் இட் ஹேஸ் டு பி. என்னுடைய விசுவாசம் அசையாத விசுவாசம், என்னோட விசுவாசம் என் வாழ்க்கையில் எந்த புயல் வந்தாலும் அந்த விசுவாசம் அசையாது, நான் கர்த்தரையே முழுமையாக நான் நம்பியிருக்கிறேன் என்று இன்றைக்கு சபையில் உட்கார்ந்து இருப்பவர்கள் எத்தனை பேர் நீங்கள் கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும், மை ஃபேத் இஸ் வேர் இட் ஹேஸ் டு பி? ஒருவேளை உங்களில் அப்படிப்பட்ட ஃபேத் எங்கே இருக்க வேண்டுமோ இல்லை என்று இருந்தாதென்றால் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் உங்களுடைய விசுவாசம் எந்த நிலைமையில் இருக்கணுமோ அந்த நிலைமையில் இன்னும் உங்களுடைய விசுவாசம் இல்லை என்பதற்கு தான் அர்த்தம். இதை கர்த்தர் மிகவும் தெளிவாக இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் இதை மிகவும் தெளிவாக சொன்னார். இப்பொழுது நான் உங்களிடத்தில் சொல்ல போகிற வசனத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அதை நன்றாக இப்பொழுது நீங்கள் அந்த வசனத்தை புரிந்து கொள்வீங்க. லூகா புத்தகம் 8:14 இந்த வேத பகுதியை பலர் நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதி. 3 ஞாயிற்றுக்கிழமைகளாக இந்த வேத பகுதியை திரும்ப திரும்பவும் நாம் வந்து விசிட் பண்ணி நாங்கள் we are visiting this and we are going forward and every time we visit this we are trying to get a new perspective from this. இந்த இடத்தில் கர்த்தர் சொல்கிறார், the seed that fell amongst thorn stands for those who hear but they go on their way and they're choked by life's worries, riches and pleasures. இந்த இடத்தில் அந்த விதை விதைக்கிறவன் உவமையை சொல்லும் பொழுது இந்த இடத்தில் விதைகள் முட்செடியின் மத்தியில் விழுந்த விதைகளை குறித்து ஆண்டவர் இங்க சொல்கிறார். அதில் அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், அந்த வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்களா, இந்த முட்செடியின் மத்தியில் விழுந்த விதைகள் எப்படிப்பட்ட விதைகளாம், கர்த்தருடைய நற்செய்தியை கேட்ட பொழுது அதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களாம். ஆனால் மிக வேகத்தில் என்ன ஆகுகிறதா, அந்த பைபிள் சேஸ் பட் தே ஆர் சோக்ட் பை த வரிஸ் ரிச்சஸ் அண்ட் பிளஷர்ஸ், உலகக்குரிய கவலைகளினாலும் செல்வத்தினாலும் சிற்றின்பத்தினாலும். இந்த 3 காரியங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள், உலகத்தில் உள்ள கவலைகளாலும் செல்வத்தினாலும் சிற்றின்பத்தினாலும் அந்த விதைகள் வாடி வடைந்து போய்விடுகிறது என்று அர்த்தம். இந்த வசனத்தை நாம் எடுத்து நம்மளுடைய விசுவாசத்தின் கண்களுக்கு முன்பாக அதை வைத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தார், அருமையான வாக்குத்தத்தமாக இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு இந்த வாக்குத்தத்தை நீ தந்தீர், உமக்கு மிகவும் நன்றி என்று அந்த வாக்குத்தத்தை நாம் ரிசீவ் செய்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற கவலைகள் நம்மை சூழும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள் நாம் சூழும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் நாம் சூழும் பொழுது பொழுது நம் மனம் டிஸ்ட்ராக்ட் ஆகிவிடுகிறது. கர்த்தர் நமக்கு தந்த அந்த வாக்கு தத்துவமும் அந்த அதோட ப்ராமிஸும் நமக்கு சிறுமை ஆக்கப்படுகிறது. இந்த விதையை போல நாம் கீழே விழுந்து நாம் மடிந்து போகிறோம். அது போன்றுதான் நம்மளுடைய விசுவாசமும். When Paul tells Timothy, hold on to faith, நீ விசுவாசத்தை பற்றிக்கொள் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்றால், விசுவாசம் எதிலிருந்து வரும்? How does faith come? We hear the word of God. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். கர்த்தர் தருகிற வார்த்தை உண்மையும் சத்தியம் என்று நாம் அதை பிடித்துக்கொண்டு, இதுதான் என் வாழ்க்கையில் சத்தியம் என்று பிடித்துக்கொண்டு, எது வந்தாலும் இந்த வார்த்தையை நான் விடமாட்டேன், பற்றிக்கொண்டு, கர்த்தாவே நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்னதை போல செய்யுங்க என்று பற்றிக்கொண்டு செய்வதுதான் விசுவாசத்தை உருவாக்குற ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுடைய வாழ்க்கைகள் விசுவாசத்தை பெருக்க செய்கிறது. ஆனால் இந்த இடத்தில் பால் திமத்தியை பார்த்து சொல்கிறார், அந்த விசுவாசத்தை நீ நன்றாய் பற்றிக்கொள், ஏனெனில் நீ பற்றிக்கொள்ளாவிட்டாய் அந்த விசுவாசம் மடிந்து விடும். அந்த விசுவாசம் மடிந்து விட்டதென்றால் கப்பலுக்கு சேதம் வருவதை போல உன் விசுவாசத்திற்கு சேதம் வரும் என்று பால் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நான் கேட்கிற இரண்டாவது கேள்வி, ஹவு மெனி ஆஃப் யூ, எத்தனை பேர் இன்றைக்கு சபையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற காரியங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் ஃபவுண்டேஷனை ஆட்டிக்கொண்டு இருக்கிறது? ஃபார் ஹவு மெனி ஆஃப் யூ டுடே இன் சர்ச், there are things happening in your Christian life where the foundation of your faith has been shaken. உங்களோட இருதயத்தில் ஒரு கேள்வி வருகிறது, கர்த்தர் உண்மையாகவே என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் எனக்குள்ள வாக்குத்தத்தமா, இல்லை யாரிடத்துல அவர் பேசி சென்றாரா? கர்த்தர் நான் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து என் கர்த்தருக்கு கரிசனை இருக்கிறதா, என்னுடைய சூழ்நிலைகளை என் ஆண்டவருக்கு தெரிகிறதா என்ற கேள்விகள் எல்லாம் எழும்புகிறது. பாருங்கள், இந்த லூக்கா 8:14 அந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? நம்மளுடைய விசுவாசம் வளர்ந்து வரும் பொழுது, அதை வளர்ந்து வரும் பொழுது அது எல்லாம் அதை சொக் செய்கிறதாம், அதை நெருக்குகிறதாம், நெருக்கி அந்த விசுவாசத்தை அதை சீர்குலைத்து விடுகிறதாம். அதை தான் பால் திமுத்தியை பார்த்து சொன்னார், உன் விசுவாசத்தை மடிந்து போக நீ விடாத, உன் விசுவாசத்தை நீ பற்றிக்கொள் என்று. இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் அதே காரியங்களை தான் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை நான் அறிவேன், நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான பாதையில் நடந்து செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் மகனே நீ விசுவாசத்தை பற்றிக்கொள், நீ விசுவாசத்தை பற்றி கொள்ளாவிட்டாய் ஒரு கப்பல் எப்படி சேதமடைந்து போய்விடுமோ உன் விசுவாசம் அதே போல் சேதமடைந்து போய்விடும் என்று கர்த்தர் சொல்கிறார். எது வந்தாலும், எந்த சூழ்நிலையை நம்ம தாக்கினாலும், யார் நம்மளிடத்தில் எதை சொன்னாலும் நாம் நிச்சயத்துடன் வாழ வேண்டும். என் கர்த்தர் எனக்கு சொன்னார், என் கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாத வார்த்தையாய் இருக்கிறது, நான் பயந்து போவதில்லை, நான் அசைந்து போவதில்லை என்று நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்க வேண்டும். அதை தான் இங்கு பால் சொல்கிறார், உங்களுக்கும் அது இன்றைக்கு தெளிவாக தெரிய வேண்டும். யாராவது இன்றைக்கு சபையில் என் விசுவாசத்தில் ஒரு அடித்து இருக்கிறது, என் விசுவாசத்தை லைட்டாக ஒரு ஷேக் நடந்து கொண்டிருக்கிறது என்று இருந்தீர்கள் என்றால், நவ் இஸ் த டைம் ஃபார் யூ டு ஸ்டாண்ட் அப், திடமாய் எழுந்து விசுவாசத்தை பற்றிக்கொள். நம் வாயால் நாம் சொல்ல வேண்டும், நான் என் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நான் பற்றி கொள்கிறேன், நிச்சயமாகவே என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் அந்த சூழ்நிலைகள், இருளான சூழ்நிலைகள் மத்தியிலும் நம் வாயில் அது போன்ற வார்த்தைகள் வர வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது பால் என்ன சொல்கிறார், நல்ல போராட்டத்தை நீ போராடு. உன்னோட கிறிஸ்துவ வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வரும், பிசாசனவன் கொண்டு வருவான் போராட்டம் மேல் போராட்டத்தை, அதை கண்டு ஓடிவிட அந்த போராட்டம் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து விடுகிறேன் என்று உட்காருவது கிறிஸ்து வாழ்க்கை இல்ல, போராடுவதுதான் கிறிஸ்துவன் வாழ்க்கை. அது எத்தனை போராட்டமாக இருந்தாலும், ஒரு ரோமர் படையில் இருக்கிற ஒரு சிப்பாய் எப்படி திரும்ப 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 அவனோடு தேசப்பற்று நிமித்தமாக அந்த போராட்டங்களை போராடி போராடி தன் தேசத்திற்காக அவன் வெல்வானோ, அது போலதான் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம் போராட்டங்களை ஒன்றுக்கு பின்பாக ஒன்றுக்கு பின்பாக அந்த போர்களை சந்தித்து 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 மேற்கொண்டு நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதுதான் நல்ல போராட்டத்தை போராடுவது. இரண்டாவது நாம் பார்த்ததை போல தெளிவாக பால் சொல்லுகிறார், திமத்தியை பார்த்து, மகனே விசுவாசத்தை நீ பற்றிக்கொள் என்று. நம் வாழ்க்கையிலும் எப்பொழுதெல்லாம் கேள்விகள் எழும்புகிறதோ நம் வாழ்க்கையில், எப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் சந்தேகம் எழுந்துகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம் கர்த்தரை பார்த்து அவர் இருக்கிறாரா, நான் அவரை நான் டசி நோமி, என்னோட சூழ்நிலை அவருக்கு தெரியுமா என்ற கேள்விகள் வரும் பொழுது இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாகவும் கடைசியாகவும், தி தேர்ட் அண்ட் தி ஃபைனல் thing, it says hold on to good conscience, nalla manasaachiyum patrikol endru viswasathai mattum patrikondal podada moondravathu kaaryathai solugirar nalla manasaachiyai patrikol endru iduvum oru migavum important ana oru phrase, it is a very important phrase in the Bible. Nalla manasaachiyai patrikol endradhukku artham enna, nalla manasaachina ennaanga namba vande முதல்ல என்ன எழுதியிருக்கேன்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேண்டும். வாட் டு வி மீன் வென் த பைபிள் சேஸ் அ குட் கான்ஷன்ஸ்? இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது ஒரு கிரேக்க வார்த்தை, அகாதோஸ் என்ற ஒரு வார்த்தை. நல்ல கான்ஷன்ஸ் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தை அகாதோஸ் என்ற ஒரு வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், சரி தவறு என்று பார்க்கும் பொழுது எது சரி என்று தேர்ந்தெடுப்பது, எது தவறு என்று தேர்ந்தெடுப்பது தான் நம்மளுடைய கான்ஷியஸ், நம்மளுடைய மனசாட்சி செய்கிற ஒரு காரியம். அதை நல்லா அறிந்திருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வரும், சில பேர் கேட்பாங்க, இந்த மனுஷனுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்ட்டு. மனசாட்சி என்பது என்னவென்றால், உங்களுக்குள்ளே ஒரு குரல் எது சரி எது தவறு என்று நம்மை ஆராய்ந்து அதை முடிவு செய்வதற்கு தான் மனசாட்சி என்று சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்தில் எல்லா மனிதர்களுக்கும், எவ்ரி மேன் ஹேஸ் அ கான்ஷியன்ஸ், பட் ஹியர் பால் இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் திமத்தி அண்ட் சேயிங் ஹாவ் அ குட் கான்ஷியஸ், நல்ல மனசாட்சியை நாம் வைக்க வேண்டுமா? இதற்கு அர்த்தம் என்னவென்று நம்ம பார்த்தோம் என்றால், எரேமியா புத்தகம் 33:33, த புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 31:33, இதில் ஒரு வசனம் உண்டு, நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். அதில் எழுதியிருக்கே, திஸ் இஸ் த கவனன்ட் ஐ வில் மேக் வித் மை பீப்புள் இஸ்ரேல் ஆஃப்டர் த டைம் டிக்ளேர்ஸ் த லார்ட். அதில் எழுதியிருக்க, கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரேல் தேச மக்களை பார்த்து, என் ஜனத்தாரோடு நான் ஒரு உடன்படிக்கையை நான் செய்ய போகிறேன். அது என்ன உடன்படிக்கை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, ஐ வில் புட் மை லா இன் தேர் மைண்ட்ஸ் அண்ட் ரைட் இட் ஆன் தேர் ஹார்ட்ஸ், என்னுடைய நியாய பிரமாணங்களை அவர்களுடைய உள்ளத்தில் நான் வைத்து அவர்களின் இருதயத்தில் நான் எழுதுவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் தன் ஜனத்தாரை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியை வைத்து ஒரு வாக்குத்தத்தை தருகிறார். திஸ் இஸ் அ ப்ராஃபசி தட் த லார்ட் இஸ் கிவிங் த நேஷன் இஸ்ரேல் த்ரூ ஹிஸ் ப்ராஃபட் ஜெரமயா. அதில் என்ன அவர் சொல்கிறார், ஐ எம் மேக்கிங் அ கவனன்ட், ஒரு ப்ராமிஸ் கூட இல்லை, ஒரு உடன்படிக்கை நான் செய்கிறேன், என்னுடைய நியாய பிரமாணங்களை அவர் மனதில் நான் வைப்பேன் என்று. அது மட்டுமில்லை, அவர் சொல்லுகிறார், அவர்கள் இருதயத்திலும் என்னுடைய நியாய பிரமாணங்களை நான் எழுதுவேன் என்று. இன்றைக்கு சபையில் உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நானும் எத்தனை பேராக நிச்சயமாக சொல்ல முடியும், உங்களோட இருதயத்தை தொட்டு சொல்ல முடியும், என்னுடைய மனதில் என் கர்த்தரோட நியாய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய இருதயத்தில் கர்த்தருடைய ஞான பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த வாக்குத்தத்தை எனக்கு இல்லை பாஸ்டர், அது ஜெரேமியா இஸ்ரேல் தேச மக்களுக்கு கொடுத்தார் என்றார். சொல்லிவிட முடியவில்லை. This is not something you can say so easily, because you and I, though we are Gentiles, we are the inheritance of the promise that God has given us to. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வாக்குத்தத்தம் தான். ஹாலலூயா. என்ன சொல்லுகிறார், என் மகன் என் மகள் அவங்களுடைய மனதில் நான் என்னுடைய நியாய பிரமாணங்களை நான் எழுதுவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் கொடுக்கவில்லை. இதன் சொல்லுகிறார், கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறாராம். The Lord is making a covenant with his people. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கவனன் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் தானே? எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும், என்னுடைய மனதில் என் கர்த்தருடைய நியாய பிரமாணங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? எத்தனை பேரால் சொல்ல முடியும், என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் அவருடைய ஞான பிரமாணங்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் என்று? ஒருவேளை நீங்கள் இதை சொல்ல முடியவில்லை என்றால், அந்த பால் திமுத்தியை பார்த்து அவர் சொல்கிறாரே, நல்ல மனசாட்சியை பற்றி கொள்ந்து. நல்ல மனசாட்சி ஒரு கிறிஸ்தவனுக்கு வர வேண்டும் என்றால், கர்த்தர் தந்த உடன்படிக்கையின்படி அவருடைய நியாய பிரமாணங்கள் எல்லாம் நம் மனதில் எழுதப்பட்டிருக்கணும். அவருடைய நியாய பிரமாணங்கள் எல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அந்த இரண்டு இடத்தில் கர்த்தரோட நியாய பிரமாணங்கள் எல்லாம் எழுதப்படும் பொழுது நம்முடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் பார்க்கிற காரியம், எந்த காரியத்தை பார்த்தாலும், நோ மேட்டர் வாட் வி சீ, வென் அவர் கான்ஷியன்ஸ் கிக்ஸ் இன், தி கேஜ், தி மெஷர், அந்த அளவு, நம்மளுடைய மனசாட்சியின் அளவு எப்படிப்பட்டதாக இருக்குமா, கர்த்தருடைய ஞான பிரமாணங்களை பேஸ் பண்ணதாக இருக்குமா, அப்படிப்பட்ட மனசாட்சி நமக்கு வரும் பொழுது அது நல்ல மனசாட்சியாய் நம் வாழ்க்கையில் அதை அமைகிறது. ஹல்லேலூயா. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த நல்ல மனசாட்சி எது சரியான காரியமோ அந்த காரியத்தை நாம் செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், ஒரு சிறிய வசனத்தை இன்றைக்கு எடுத்தோம். வி டுக் அ வெரி ஸ்மால் வர்ஸ். அந்த வசனம் பால் திமத்திக்கு எழுதின ஒரு வசனம். திமத்தி எஃபிஷியர் பட்டணத்தில் ஒரு சபையை நடத்தி கொண்டு வருகிறார். அப்பொழுது அந்த திமத்திக்காக இந்த எழுதப்பட்ட ஒரு கடிதத்தில் ஒரு வசனத்தை நாம் எடுத்தோம். அந்த வசனத்தில் பால் சொல்கிறார், உன்னோட விசுவாசம் ஒரு கப்பலை போன்றது. உன் விசுவாசத்தை நீ நன்றாய் நீ பற்றி கொள்ளாமல் வைத்திருந்தாய், ஒரு கப்பலுக்கு வருகிற சேதத்தை போல் உன் விசுவாசம் சேதம் அடைந்து போய்விடும். ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக எழுதியிருக்கிறது, யுவர் ஃபேத் வில் ஃபேஸ் அ ஷிப்ரெக் என்று. அழிந்து மடிந்து ஒன்றுமில்லாமல் எந்த திசையை நோக்கி அந்த கப்பல் போக வேண்டுமோ அந்த திசைக்கு போகாமல் அந்த கப்பல் மடிந்து மூழ்கிவிடும் என்று பால் சொல்கிறார். அதை மட்டும் சொல்லாமல் சொல்கிறார், இரண்டு மனிதர்கள் பேரை சொல்கிறார். இந்த இரண்டு மனிதர்களோட விசுவாசம் கப்பல் எப்படி சேதமடைந்ததோ, எப்படிப்பட்டு சேதமடைந்து அழிந்து போனார்களோ என்ற இரண்டு மனிதர் பேர்களும் சொல்கிறார். பின்பாக பால் திமத்தியை பார்த்து சொல்கிறார், உன்னோட விசுவாசம் கப்பலை போல மடிந்து போய் விடாமல், தட் இட் வில் நாட் ஃபேஸ் அ ஷிப்ரேக், தேர் ஆர் த்ரீ திங்ஸ் யூ மஸ்ட் டூ. ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போடாது, ஃபைட் த குட் ஃபைட். ரெண்டாவது அவர் சொல்கிறார், ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபேத், உன்னோட விசுவாசத்தை நீ தளரவே தளர விடாத என்று சொல்கிறார். மூன்றாவது அவர் சொல்கிறார், உன்னுடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியாக இருக்க வேண்டும் என்று. இந்த மூன்று காரியங்களும் எடுத்து என்னால் இயல்ந்தவளை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டேன். ஃபைட் த குட் ஃபைட்டோட அர்த்தம் என்னவென்றால், அந்த காலத்தில் இரண்டாம் நூற்றாண்டில் ஒரு ரோமர் படையில் இருப்பவன் எப்படி திரும்ப திரும்பவும் தன் தேசப்பற்றினால் அவன் போராடி போராடி அவனுடைய லைஃபை வந்து அவன் சம்பாதிக்கிறானோ, அதே போல பால் திமத்தையும் டைட்டஸையும் பார்த்து சொல்கிறார், அதுபோல உன் வாழ்க்கையில் நீ போராட்டங்கள் உங்கள் வர வேண்டும், அந்த போராட்டத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று. இரண்டாவது நாம் பார்த்தோம், விசுவாசத்தை பற்றிக்கொள்ளென்று. அசையும் சூழ்நிலைகள் வரும் பொழுது, நம்மை சூழ்ந்த சிச்சுவேஷன் நம்மளை தாக்கும் பொழுது, எல்லாம் முடிந்தது என்று இருக்கிற ஒரு இருளான இடத்தில் இருக்கும் பொழுதும் நம் விசுவாசத்தை பற்றி கொண்டு அந்த விசுவாசத்தை எப்பொழுதும் நாம் விடக்கூடாது. மூன்றாவது நாம் பார்த்தோம், நம்மளுடைய நல்ல மனசாட்சி நமக்கு இருக்க வேண்டும். எந்த காரியத்தை நாம் தீர்மானிக்கும் பொழுது நம் மனதில் நல்ல மனசாட்சி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு தந்த தட் கவனண்டின் படி அவருடைய நியாய பிரமாணங்கள் எல்லாம் நம்மளுடைய மனதிலும் நம்மளுடைய இதயத்தில் எழுதப்பட வேண்டும். அப்பொழுது தான் நம்மளுடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல மனசாட்சி நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய கப்பல் சேதமடைந்து போய்விடாது. விசுவாசத்தின் கப்பல் நம் வாழ்க்கையில் சேதமடைந்தே போவாது. இன்றைக்கு நீங்கள் எதை எடுத்தீர்களோ எதை விட்டீர்களோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காரியத்தை நன்றாய் நீங்கள் காத்து கொள்ளுங்கள். இந்த காரியம் என்னவென்றால், உங்கள் விசுவாசம் அழிந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கப்பல் எப்படி ஷிப்ரக்காய் அது மூழ்கி போய்விடுகிறதோ, அதே போலவே உங்களோட விசுவாசம் அழிந்து போகும். அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு மூன்று காரியங்களை பார்த்தோம். அந்த மூன்று காரியங்கள் நம்மளோட கிறிஸ்து வாழ்க்கையை நாம் அப்ளை செய்யும் பொழுது, கர்த்தர் நம் வாழ்க்கையில் வைத்த திட்டத்தை போல நம் அவருக்கு உகந்த ஒரு பாத்திரனாய் நம் கிறிஸ்து வாழ்க்கையை வாழ்ந்து, கர்த்தர் எந்த திசையில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறாரோ, எந்த பயணத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறாரோ, அந்த பயணத்தின் டெஸ்டினேஷனை அவரின் சித்தத்தின் படி நாம் போய் அடைவோம். நடுவில் பாறைகளில் மாற்றி அடித்து உடைந்து உடைந்து முழுகி போகாமல் கர்த்தரோட சித்தத்தை போல நம் வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஹல்லேலூயா.